Welcome again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம்.
In the last two sessions we were considering how evil originated in this universe.
இந்த உலகத்திலே தீமை எப்படி ஆரம்பமானது என்பதை குறித்து கடந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலே நாம் பார்த்தோம்.
God is a God full of love and goodness.
தேவன் அன்பினாலும் நன்மையினாலும் நிறைந்தவர்.
But yet evil came.
ஆனாலும் தீமை உலகத்திலே பிரவேசித்தது.
And we saw that that was because God gave the first created beings, the angels, a free will.
அதனுடைய காரணத்தையும் நாம் பார்த்தோம். முதலாவது தேவன் சிருஷ்டித்த அந்த தூதர்களுக்கு சுயாதீன சித்தத்தை கொடுத்தார். அது நிமித்தமாய்
But he created them with a conscience that would tell them when they were doing something wrong.
அவர்கள் தவறு செய்யும் பொழுது வழி விலகி போகும்போது அதை உணர்த்தக்கூடிய ஒரு மனசாட்சியும் தேவன் கொடுத்தார் என்பதை பார்த்தோம்.
But we also saw that the angels chose to disobey God, some of them, and the head of the angels disobeyed God and became the devil.
அந்த தூதர்களின் தலைவனும் ஒரு சில தூதர்களும் தவறு செய்வதற்கு தேர்வு செய்து கொண்டார்கள். ஆகவே அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள்.
And this came through pride.
இது பெருமை நிமித்தமாய் வந்தது.
It came through discontentment with what God had given them.
தேவன் தங்களுக்கு கொடுத்த காரியங்களிலே போதும் என்கிற மனது இல்லாத நிமித்தமாய் வந்தது.
And with the spirit of rebellion against the authority of God.
தேவனுடைய அதிகாரத்திற்கு எதிர்க்கத்தக்கதான ஒரு ஆவி இருந்தபடினாலே பாவம் வந்தது.
And we see the world full of these three spirits today.
இன்றைக்கு இந்த உலகம் முழுதுமாய் இந்த மூன்று ஆவிகளிலே நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
Actually the same spirit with these three manifestations.
ஒரே ஆவிதான் மூன்று விதத்திலே வெளிப்படுகிறது.
Pride,
பெருமை,
or being discontent and grumbling and complaining.
அதிருப்தியாய் இருந்து குறை சொல்லி முறுமுறுப்பது.
And thirdly, rebellion against authority.
மூன்றாவது அதிகாரத்துக்கு விரோதமாக எதிர்ப்பது.
We see that in children rebelling against parents.
சிறு பிள்ளைகள் பெற்றோர்களை எதிர்க்கிறார்கள்.
People rebelling against their authorities in their place of work.
வேலை செய்கிற இடத்திலே அதிகாரிகளை எதிர்க்கிறார்கள்.
Students rebelling against their teachers.
மாணவர்கள் ஆசிரியர்களை எதிர்க்கிறார்கள்.
These three aspects of the devil are manifest all over society today.
இந்த பிசாசுனுடைய இந்த மூன்று காரியங்களும் இன்றைக்கு உள்ள சமூகத்திலே அதிகமாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
You know, we think of evil as murder, adultery, theft and things like that.
கொலை, விபச்சாரம், திருடு இவைகளை தான் நாம் தீமை என்று சாதாரணமாக எண்ணுகிறோம்.
Those are only the fruit of evil.
இவைகள் தீமையினுடைய விளைவுகள்.
The root is in these things I just mentioned.
நான் சொன்ன இந்த காரியங்களிலே தான் இந்த விளைவுகளுடைய வேர் காணப்படுகிறது.
Pride,
பெருமை,
discontentment,
அதிருப்தி,
rebellion against authority,
அதிகாரத்திற்கு விரோதமாக எதிர்த்தல்,
or in a nutshell wanting to do my own thing.
சுருங்க சொன்னால் என்னுடைய சொந்த விருப்பப்படி வாழ நினைப்பது.
Wanting my own way.
என்னுடைய சொந்த வழிதான் எனக்கு வேண்டும் என்று விரும்புவது.
Do what pleases me.
என்ன எது பிரியப்படுத்தும் அதையே செய்வது.
Now these things are not called sin in the world.
உலகத்தில் இவைகளை பாவம் என்று யாரும் சொல்லுவதில்லை.
How many people in the world think pride is a sin?
பெருமை பாவம் என்று உலகத்தில் எத்தனை பேர் எண்ணுகிறார்கள்?
How many people think that being discontent with some situation is a sin?
ஒரு சூழ்நிலையில் அதிருப்தியாக இருப்பது பாவம் என்று எத்தனை பேர் எண்ணுகிறார்கள்?
How many people think that to question authority and rebel against it is a sin?
அதிகாரத்துக்கு விரோதமாய் கேள்வி கேட்பது, எதிர்த்து பேசுவது பாவம் என்று எத்தனை பேர் எண்ணுகிறார்கள்?
How many people think that wanting my own way is a sin?
என்னுடைய சொந்த வழியை பின்பற்றுவதும் பாவம் என்று எத்தனை பேர் எண்ணுகிறார்கள்?
Even in Christian churches very often these things are not preached.
கிறிஸ்தவ சபைகளிலே கூட அடிக்கடி இவைகள் பிரசங்கிக்கப்படுவதில்லை.
So the devil has very cleverly concealed the root of sin and only allowed people to see the manifestations of it and deal with those.
ஆகவே பாவத்தினுடைய விளைவுகளை, தீமையினுடைய விளைவுகளை மட்டுமே பார்க்கும்படியாக மற்ற வேரை மிகவும் தந்திரமாக பிசாசு மறைத்து விட்டார்.
Now you see, think of a bad tree that's always producing bad fruit.
ஒரு கெட்ட மரம் இருக்கிறது, அந்த கெட்ட மரம் கெட்ட பழங்களையே உண்டாக்கி கொண்டிருக்கிறது.
What is the way to prevent it from producing bad fruit?
அந்த கெட்ட பழங்களை அந்த மரம் கொடுப்பதிலிருந்து எப்படி நாம் அதை நிறுத்துவது?
If you go around with the scissors cutting off the bad fruit, you'll have to spend all your life doing that.
அந்த கெட்ட பழங்களை ஒரு கத்தரிக்கோல் எடுத்து கத்தரித்துக் கொண்டே இருந்து கொண்டிருந்தால் வாழ்க்கை முழுதும் அதைத்தான் செய்து கொண்டிருக்க முடியும்.
But if you could somehow deal with the root of that and pull out the tree from its roots, there'll be no more bad fruit anymore.
ஆனால் அந்த மரத்துடைய வேரிலே போய் நீங்கள் இடைப்பட்டு அந்த வேரிலேயே அதை பிடுங்கி விட்டால் இனிமேல் கெட்ட பழமே காய்க்காது.
Evil is like that.
தீமை அப்படித்தான் இருக்கிறது.
We've all got an infection of evil.
நம் எல்லாருக்குமே இந்த தீமையினுடைய காரியம் பரவி இருக்கிறது.
Originally came from the devil.
முக்கியமாக இது பிசாசினிடத்திலிருந்து முதலாவது வந்தது.
Came to our first parents, Adam and Eve.
நம்முடைய மூதாதையர்களாகிய ஆதாம் ஏவாள் இடத்திலிருந்து வந்தது.
And if we don't deal with the root of this evil in our lives,
இந்த பாவத்தினுடைய வேரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இடைபடாவிட்டால்,
we don't allow the Holy Spirit to deal with this root of evil.
இந்த பாவத்தினுடைய வேரை பரிசுத்த ஆவியானவர் நீக்குவதற்கு நாம் இடம் கொடுக்காவிட்டால்
then we will be all the time trying to cut off the fruit.
நாம் எப்பொழுதுமே பழங்களையே வெட்டி கொண்டிருப்போம்.
And you cut off one fruit, another fruit will come out.
ஒரு பழத்தை வெட்டிவிட்டால் அடுத்த பழம் காய்க்கிறது.
So once we understand the root of evil.
ஆகவே தீவினுடைய வேர் என்ன என்பதை நாம் விளங்கி கொண்டால்
deal with that.
நாம் அதோடு கூட இடைபட முடியும்.
And that will give us a more permanent solution to the problems in our life.
அது தான் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை கொடுக்க முடியும்.
So that is why we are trying to study the root of evil first.
ஆகவே தான் முதலாவதாக தீமையினுடைய வேர் என்ன என்பதை நாம் படிக்க முயற்சிக்கிறோம்.
We find the answer to our only in the Bible.
அதுளுடைய பதில் வேதத்தில் தான் காணப்படுகிறது.
These are the words of life.
இவைகள் தான் ஜீவ வார்த்தைகள்.
Where we can get the life of God in us.
இந்த ஜீவ வார்த்தைகள் மூலமாக தேவனுடைய ஜீவனை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும்.
We can ask this question also.
இப்போது இந்த கேள்வியும் கூட நாம் கேட்க முடியும்.
Which I mentioned more than once before.
நான் இதற்கு முன்பதாக ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் குறிப்பிட்டிருக்கிறேன்.
Why does God allow Satan and evil to exist?
ஏன் தேவன் பிசாசையும் தீமையையும் இந்த உலகத்தில் இருப்பதற்கு அனுமதித்திருக்கிறார்?
And that we saw a little bit of the answer to that in the last study that if we give a person a free will, there's always the possibility of evil.
ஒரு மனிதனுக்கு சுயாதீனத்தை கொடுக்கும்போது அங்கே தவறாய் போவதற்கு சாத்தியம் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம்.
If you tie a man's hands and legs and tell him to do nothing wrong, he won't be able to do it because hands and legs are tied.
ஒரு மனிதனுடைய கையையும் கட்டிவிடுங்கள், காலையும் கட்டிவிடுங்கள், இனிமேல் நீ தீமை ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னால் கைகள் கட்டப்பட்டிருக்கிறபடினாலே அவன் ஒன்றும் செய்ய முடியாது.
See, if a thief is locked up in a prison, it doesn't mean he is honest that he never stole anything for 1 year.
ஒரு திருடனை நீங்கள் ஜெயிலிலே வைத்து விடுங்கள், ஒரு வருடம் சிறைச்சாலையில் இருக்கிறதுனாலே அவன் திருடவில்லை, நல்லவனாய் மாறிவிட்டான் என்று சொல்ல முடியாது.
He was not able to steal anything.
அவன் அங்கே அந்த நிலையிலே திருட முடியாமல் இருந்தான்.
How do you find out whether his stealing habit has gone away from him?
அவருடைய திருட்டு பழக்கம் அவனை விட்டு போய்விட்டது என்பதை எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும்?
You can't find out inside the jail.
சிறைச்சாலைக்குள்ளாக இருந்து கண்டுபிடிக்க முடியாது.
Let him loose in society, then you find out.
அவனை சமுதாயத்தில் விடுதலையாய் விட்டால் தான் அவன் திருடனா இல்லையா என்று கண்டுபிடிக்க முடியும்.
God wants us to be holy. And so he allows us to face evil in the world.
ஆகவே தேவன் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினபடினாலே தீமையை சந்திக்க முடியாத உலகத்தில் நம்மை விட்டிருக்கிறார்.
In one sense, we can say that evil is serving a purpose.
ஒரு விதத்திலே சொல்லப்போனால் இந்த தீமையும் ஒரு காரியத்தை சாதிக்கிறது.
What is it doing?
அது என்ன செய்கிறது?
Testing us to see whether we want God or evil.
நமக்கு தேவன் தான் தேவையா அல்லது தீமை தேவையா என்பதை சோதித்து பார்க்கிறது.
And it's strengthening us because when we resist evil we become strong.
நாம் தீமை எதிர்க்கும் பொழுது நாம் வலுவானவர்களாக மாறுகிறோம்.
Have you seen these people who go to gyms to do exercise with machines?
அங்கே பலவிதமான உபகரணங்களை வைத்து உடற்பயிற்சி செய்கிறவர்களை பார்த்திருக்கிறீர்களா ஜிம்மிலே?
You've seen pictures of it, I'm sure.
அதனுடைய படங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்.
It's through the exercise of their bodies and the resistance their body faces when they do exercise that they become strong.
கடுமையான உடற்பயிற்சிகள் செய்கிறார்கள், அவைகளை செய்யும்போது தங்களுடைய சரீரத்தினுடைய தசைகள் எல்லாம் ஒன்றை எதிர்க்கிறது, ஆகவே அதன் மூலமாய் அவர்கள் வலுவானவர்களாய் மாறுகிறார்கள்.
See, the principle of developing one's muscles is the muscles must be subjected to resistance.
அங்கே உள்ள எதிர்ப்பை சந்திக்கிறது மூலமாகத்தான் இந்த தசைகள் எல்லாம் வலுவானதாய் மாறுகிறது. இதுதான் அதனுடைய தத்துவம்.
A man becomes fat when his muscles are not subjected to any resistance.
தன்னுடைய தசைகளும் ஒன்றும் எதிர்ப்புக்கு உட்படுத்தப்படாதபடினாலே தான் ஒரு மனிதன் குண்டாகிக் கொண்டே போகிறான்.
When he does exercise, all his leg hand muscles are subjected to resistance. That's how he becomes strong.
ஒரு மனிதன் உடற்பயிற்சி செய்யும்போது அவன் தன்னுடைய தசைகளை கடுமையான எதிர்ப்புக்கு உட்படுத்துகிறான், ஆகவே தான் அவைகள் வலுவானவர்களாய் மாறுகிறது.
So in the same way God allows us to face evil.
இதே போல தான் நாமும் தீமையை சந்திக்கும் முடியாக தேவன் விரும்புகிறார்.
So facing evil is like going into a gym and subjecting our muscles to resistance.
ஆகவே தீமையை சந்திப்பது என்பது ஜிம்முக்கு போய் கடுமையான உடற்பயிற்சி செய்வதை போல.
Evil is serving a purpose.
தீமையும் அங்கே ஒரு நல்ல நோக்கத்தை நிறைவேற்றுகிறது.
Making you strong.
அது உன்னை வலுவானவனாய் மாற்றுகிறது.
If you resist it.
நீ அதை எதிர்த்தால்.
But if you don't resist it.
அது எதிர்க்கவில்லை என்றால்.
It can destroy you.
அது உன்னை அழித்துவிடும்.
So should God eliminate it?
தேவன் அதை நீக்கிவிட வேண்டுமா?
Take the example of fire.
நெருப்பை எடுத்துக் கொள்ளுங்கள்.
Is fire a good thing or a bad thing?
தீ நல்ல ஒரு கருவியா அல்லது கெட்ட கருவியா?
There is a saying that fire is a good servant but a bad master.
ஒரு பழமொழி இப்படி சொல்லுகிறது, நெருப்பு என்பது நல்ல வேலைக்காரன், மோசமான எஜமான்.
That means if you keep that fire under control in the gas stove, it does a very good purpose.
கேஸ் அடுப்பிலே நீங்கள் கட்டுப்பாட்டோடு கூட அந்த நெருப்பை பயன்படுத்தினால் நல்ல ஆகாரத்தை சமைத்து தருகிறது.
Most of our food is cooked through fire.
நம்முடைய அநேக சமையல் காரியங்களை நாம் நெருப்பின் மூலமாகத்தான் வேக வைக்கிறோம்.
பட் இஃப் தட் ஃபயர் இஸ் அலவுட் டு பர்ன் அப் த ஹவுஸ் தென் இட் இஸ் பிகம் எ மாஸ்டர் அண்ட் இஸ் டிஸ்ட்ராய்ட்.
அதே நெருப்பு வீட்டையே பற்றுமானால் அது மோசமான ஒரு எஜமானாய் மாறி வீட்டை அழித்து விடுது.
And every now and then you read about somebody burnt in the fire or some house burnt up in the fire.
நெருப்பினாலே ஒரு இடங்களிலே குடிசைகள் எரிந்து விட்டன, இந்த காரியங்கள் நெருப்பினால் அழிந்து விட்டன என்றெல்லாம் வாசிக்கிறோம்.
We can't say fire is evil.
தீ மோசமானது என்று நாம் சொல்ல முடியாது.
Good thing.
தீ என்பது நல்ல ஒரு காரியம்.
Used for a good purpose.
நல்ல காரணத்துக்காக நாம் தீயை பயன்படுத்த முடியும்.
You know that gold is purified when it's brought out of the earth through fire. Soap and water cannot clean it out.
பொன் என்பது சோப்பினாலும் தண்ணீரினாலும் கழுவப்பட முடியாது, ஆனால் அக்கிலினாலே தான் அதை பரிசுத்தப்படுத்துகிறோம்.
Because fire will remove all the impurities or other metals from the gold.
இந்த அக்கிலியானது அந்த தங்கத்தை உருக்கி அதில் இருக்க மற்ற உலோகங்களை நீக்குகிறது.
And the Bible speaks about evil testing us like that, like fire test purifying the gold.
எப்படி ஒரு அக்கினியானது பொன்னை சுத்தப்படுத்துகிறது, அதே போல தீமையும் நம்முடைய வாழ்வை சுத்தப்படுத்துகிறது.
That is one reason why God has allowed the devil to exist in the world.
ஆகவே பிசாசு இந்த உலகத்தில் இருக்க தேவன் அனுமதித்திருப்பது இதுவும் ஒரு காரணமாகும்.
God can destroy Satan with one word.
ஒரு வார்த்தையினாலே பிசாசை தேவன் அழித்து விட முடியும்.
He could have done that long ago.
எப்போதோ இதை செய்திருக்க முடியும்.
And if an all wise God allowed Satan to exist, there must be a very good reason.
ஞானத்தினாலே நிறைந்த தேவன் பிசாசை இந்த உலகத்தில் இருக்க அனுமதித்திருப்பாரேயானால் அதற்கென்று ஒரு நல்ல காரணம் இருந்திருக்க வேண்டும்.
And he has given us an understanding of that reason in scripture.
அந்த காரணத்தை அறிந்து கொள்ள முடியாக வேதத்திலே அதற்கு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்.
I'll show you a verse in Psalm 66.
சங்கீதம் 66 லே உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன்.
Psalm 66.
சங்கீதம் 66
and verses 10 to 12.
10-12 வரை.
David says,
தாவீது சொல்கிறான்,
or whoever wrote the psalm says these words.
இந்த சங்கீதக்காரன் இந்த வார்த்தைகளை சொல்கிறான்.
Oh God, you have tried us and you have refined us as silver is refined.
தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர்.
How is silver refined?
வெள்ளி எப்படி புடமிடப்படுகிறது?
Being put in the fire.
அதை நெருப்பிலே போடுவது நிமித்தமாக.
So how did God test us?
தேவன் எப்படி நம்மை சோதிக்கிறார்?
Or try us.
எப்படி நம்மை புடமிடுகிறார்?
First of all, it says in verse 11, you brought us into a net.
எங்களை வலையிலே அகப்படுத்தி என்று வாசிக்கிறோம்.
11
நீங்களாக தப்பித்து போக முடியாத அளவுக்கு ஒரு வலையிலே மாட்டிக்கொண்டீர்கள்.
Like a lion caught in a net or a fish caught in a net.
ஒரு சிங்கம் வலையில அகப்படுகிறது போல, ஒரு மீன் வலையில அகப்படுகிறது போல.
Doesn't have any freedom now.
இப்போது அதற்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை.
God allows situations to come into our life where we don't have any freedom.
நாம் சுதந்திரமே இல்லாத அளவுக்கு தேவன் ஒரு சில சமயத்திலே ஒரு சில சூழ்நிலைக்குள்ளே நம்மை கொண்டு வர முடியும்.
Maybe the devil made that situation.
ஒருவேளை பிசாசு அந்த சூழ்நிலை உண்டாக்கி இருந்திருக்கிறார்.
But God is the one who allowed it.
ஆனால் தேவன் தான் அதை அனுமதித்தார்.
Then it says here, you laid an oppressive burden upon our loins.
இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினார் என்று வாசிக்கிறோம்.
He is the one who allowed the devil to put a big burden upon you.
உங்கள் மீது ஒரு பெரிய பாரத்தை வைக்கும் முடியாக தேவன் தான் பிசாசுக்கு அனுமதி கொடுத்தார்.
It is not from God.
அது தேவனிடத்திலிருந்து வரவில்லை.
The devil.
பிசாசினிடத்திலிருந்து தான் வந்திருக்கிறது.
Permitted it.
ஆனால் தேவன் அனுமதித்தார்.
Oppressive burden, it says here.
வருத்தமான பாரம்.
No father will put an oppressive burden upon his child.
எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளையின் மீது வருத்தமான பாரத்தை போட மாட்டான்.
But he may allow that to happen.
ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தை நடப்பதற்கு அனுமதிக்கலாம்.
You see these small children carrying big packs of books on their back to school.
சிறு பிள்ளைகள் பள்ளிக்கு போதை பார்த்திருக்கிறீர்களா? பெருமையா பெரிய ஒரு சுமையை தூக்கி கொண்டு போகிறார்.
Why does the father allow that?
ஏன் தகப்பன் அதை அனுமதிக்கிறார்?
Because it's good for that child to study those books.
அந்த புத்தகங்களை படிப்பது அந்த பிள்ளைகளுக்கு நல்லது.
Then it says in verse 12, God, you allowed men to ride over our heads.
மனுஷரை எங்கள் தலையிலே ஏறி போக பண்ணீர் என்று சொல்கிறார்.
God did not send those men. The devil sent those men.
அந்த மனிதர்களை தேவன் அனுப்பவில்லை, பிசாசு அனுப்பினார்.
God allowed it.
ஆனால் தேவன் அதை அனுமதித்தார்.
Then it says we went into the fire.
தீக்கு நாங்கள் சென்றோம் என்று சொல்கிறார்.
The devil sent that fire.
பிசாசு அந்த தீயை அனுப்பினார்.
And then through deep water.
ஆழமான தண்ணீரை கடந்து வந்தோம் என்று சொல்கிறார்.
Think of the experiences this man went through.
இந்த மனிதன் கடந்து சென்ற அனுபவங்களை எண்ணி பாருங்கள்.
But at the end of it,
அதனுடைய முடிவிலே,
it says here,
இங்கே பார்க்கிறோம்,
you brought us into a place of abundance.
செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து இருக்கிறார்.
What is the route to this place of abundance?
இந்த செழிப்பான இடத்துக்கு போகக்கூடிய வழி எது?
To this place where rivers of living water flow out of our life.
ஜீவனுள்ள வற்றாத நதிகள் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வருவதற்கு வழி எது?
Where like it says in Psalm 23 our cups run over.
நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம்.
It has to go through this way of being oppressed and put in a net.
இங்கே பாரத்திலே ஏறத்த போய் வலையில் அகப்பட்டு இப்படிப்பட்ட பாதைக்குள்ளாக வர வேண்டும்.
Fire and through water.
தீக்குள்ளாக தண்ணீருக்குள்ளாக கடந்து வர வேண்டும்.
So who is the one who is causing all this trouble for us?
நமக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் கொடுப்பது யார்?
The devil.
பிசாசு.
But God allows it.
அவர் தேவன் அனுமதிக்கிறார்.
That is the reason why God has allowed the devil to exist.
ஆகவே தான் பிசாசு இந்த உலகத்தில் இருப்பதற்கு தேவன் அனுமதித்திருக்கிறார்.
An instrument to oppress and trouble his people so they become pure.
தம்முடைய ஜனங்கள் பரிசுத்தமாகும்படியாக அவர்களுக்கு கஷ்டத்தையும் பாரத்தையும் கொடுக்கும்படியாக பிசாசு
அனுமதித்திருக்கிறார்.
அற்புதமான அனுபவங்கள் தனக்கு கிடைத்ததை பற்றி பவுல் இங்கே எழுதுகிறார்.
He was caught up to the third heaven.
மூன்றாம் வானம் வரைக்கும் போனார்.
And he had many many wonderful experiences of God in his life.
அருமையான அற்புதமான தேவனிடத்தில் அனுபவங்களை பெற்றிருந்தார்.
You know, whenever a man has wonderful experiences with God and other people don't have it, there's a tendency for that man to become proud.
எப்பொழுதெல்லாம் மற்றவர்களுக்கு கிடைக்காத தேவனிடத்தில் வந்த அனுபவங்கள் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவன் பெருமைப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது.
Even if it's the apostle Paul, if he became proud, God would have to oppose him.
அப்போஸ்தலன் பவுலாயி இருந்தாலும் கூட அவன் பெருமைப்படுவானானால் தேவன் அவனை எதிர்க்காக
வேண்டும். The laws are the same.
ஏனால் பிரமாணங்கள் என்பது ஒன்றுதான்.
If the apostle Paul jumped off from the roof of a house, what do you think would happen?
அப்போஸ்தலன் பவுல் ஒரு வீட்டின் கூரையிலிருந்து குதித்தால் அவனுக்கு என்ன நடந்திருக்கும்?
The law of gravity will pull him down. That doesn't care whether you are an apostle or not.
புவியீர்ப்பு விசை கண்டிப்பாக அவனை கீழே இழுத்திருக்கும். அவன் அப்போஸ்தலா இருந்தால் என்ன, வேறு யாரையா இருந்தால் என்ன?
Because the law of gravity operates universally towards apostles, towards evil people, towards everybody.
இந்த புவியீர்ப்பு விசையானது அப்போஸ்தலன் மீதும் அது விசையை செலுத்துகிறது, மற்ற ஜனங்கள் மீதும் அந்த விசையை செலுத்துகிறது.
This law that God opposes the proud also applies to everybody.
அதே போலத்தான் பெருமையை எதிர்க்கிற இந்த விதிமுறை எல்லா மனிதர்களுக்கும் சமம்.
Paul is a mighty servant of God and he becomes proud of how God is using him. God will have to oppose him.
பவுல் வல்லமையுள்ள தேவ மனிதனாய் இருந்தான். அவன் பெருமைப்படுவானேனால் தேவன் எதிர்க்க வேண்டும்.
And God did not want to oppose him.
அவன் எதிர்க்க தேவன் விரும்பவில்லை.
But then God had to keep him humble.
ஆனால் தேவன் அவனை தாழ்மையான இடத்தில் வைக்க வேண்டும்.
How did God keep this mighty man of God humble?
இந்த தேவனுடைய வல்லமையான மனிதனை எப்படி தேவன் தாழ்மையாக வைத்திருந்தார்?
It was not by giving him a message.
ஒரு செய்தியை கொடுத்து தாழ்மையா வைக்கவில்லை.
It was not by somebody coming and preaching to him, you must be humble.
நீ தாழ்மையா இருக்க வேண்டும் என்று வேறு ஒருவர் வந்து பிரசங்கிப்பதன் மூலமாக அல்ல. இல்லை.
It was by allowing the devil to come and give him perhaps a sickness in his body.
பிசாசு ஒருவேளை அவனிடத்தில் வந்து ஒரு வியாதியை கொடுப்பதன் மூலமாக தேவன் அவனை தாழ்மையா வைக்க முடியும்.
God never gives sickness.
தேவன் ஒருபோதும் வியாதியை கொடுப்பதில்லை.
அது
எப்படி நமக்கு தெரியும்?
Because Jesus said,
இயேசு சொன்னார்,
you evil fathers know how to give good things to your children.
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது,
how much more your heavenly father will give good things to those who ask.
பரமபிதாவானவர் தம்மை கேட்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம்!
Will you give sickness to your children?
உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வியாதியை கொடுப்பீர்களா?
Don't you think God is a better father than you?
உங்களை காட்டிலும் தேவன் நல்ல தகப்பன் என்று எண்ணுகிறீர்களா?
I have never believed that God gives sickness.
தேவன் ஒரு காலம் வியாதியை கொடுப்பார் என்று நான் விசுவாசித்ததே
கிடையாது. Why do I say that?
ஏனென்று நான் சொல்கிறேன்,
God is a loving father better than any earthly father.
எந்த பூமிக்குரிய தகப்பனை காட்டிலும் தேவன் ஒரு அன்பான தகப்பன்.
I am a father and I would never want to give sickness to my children.
நான் ஒரு தகப்பன், ஒரு காலம் என்னுடைய பிள்ளைகளுக்கு வியாதியை கொடுக்க நான் விரும்பினதே இல்லை.
I say that God gives sickness, I am actually saying that he is a worse father than me.
தேவன் தான் வியாதியை கொடுக்கிறார் என்று நான் சொல்வேனே ஆகில் என்னை காட்டிலும் அவர் மோசமான தகப்பன் என்று நான் சொல்கிறேன்.
But we read here that he may allow sometimes his children to be sick.
ஆனால் சில சமயங்களிலே தம்முடைய பிள்ளைகள் வியாதியை இருப்பதற்கு தேவன் அனுமதிக்கிறார் என்று வாசிக்கிறோம்.
That's good.
அது நல்லது.
For example, if a man is driving a scooter and on his way to commit adultery with someone.
ஒரு மனிதன் யாரோ ஒரு இடத்தில் விபசாரம் செய்ய முடியாக ஸ்கூட்டரில் போய் கொண்டிருக்கிறான்.
And he's going to destroy his life with his wife.
அவன் தன்னோடும் மனைவியோடும் உள்ள வாழ்க்கையை அழிக்க போகிறான்.
On the way to commit adultery,
விபசாரம் செய்ய போய் கொண்டிருக்கும்போது,
if he has an accident and breaks his leg,
அவனுக்கு ஒரு விபத்து ஏற்படுகிறது, தன்னுடைய கால் உடைந்து விடுகிறது,
was that a good thing or a bad thing?
அவனுக்கு அது நல்லது, நடந்தது நல்லதா இல்லையா?
I think that's one of the best things that could happen to him.
அவனுக்கு நடப்பதற்கு நல்ல ஒரு காரியம் அதுதான் என்று நான் நினைக்கிறேன்.
Or if a man is going to commit a murder,
அல்லது ஒரு மனிதன் கொலை செய்ய போகிறான்,
and on the way he fell down and broke his hand or something like that, that is a good thing.
போகிற வழியிலே அவன் உடைந்து கீழே விழுந்து கையை உடைத்துக் கொள்கிறான், அவனுக்கு அது ஏற்பட்ட நன்மையான காரியம்.
what looks like accident is an evil, but that evil prevented him from doing something worse.
விபத்து என்பது ஒரு தீமையான காரியம், ஆனால் அதை காட்டிலும் கொடூரமான காரியம் செய்வதை அவனை தடுத்து நிறுத்துகிறது.
Sickness is bad.
வியாதியும் கெட்டது.
All of us agree that sickness is bad.
நாம் எல்லாரும் ஒத்துக்கொள்கிற காரியம், வியாதி என்பது மோசமான காரியம்.
That will prevent us from doing something worse.
அதை காட்டிலும் மோசமான ஒரு காரியத்தை செய்வதை இந்த வியாதி நம்மை தடுக்குமே. ஆனால்
God may allow it.
தேவன் அதை ஒருவேளை அனுமதிப்பார்.
So we read in Paul's case.
பவுலுடைய காரியத்தில்
God allowed some sickness to come to him.
சில வியாதிகளை வரும்படியாய் தேவன் அனுமதித்தார்.
He calls it in 2 Corinthians 12 and verse 7.
2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7 வசனத்திலே அதை வாசிக்கிறோம்.
Thorn in the flesh.
தன்னுடைய மாம்சத்திலே ஒரு முள்.
A thorn in the flesh is some type of sickness.
சரீரத்திலே ஒரு முள் என்றால் அது ஒரு விதமான வியாதியாக
இருக்கும். Also it's called a messenger of Satan in the same word.
அதே வசனத்திலே அது சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம்.
Whatever problem it was a messenger of Satan.
ஆகிய அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அது சாத்தானுடைய தூதன்.
And it says it kept on troubling him.
அது அவரை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது என்று வாசிக்கிறோம்.
But at the same time in the same verse
அதே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்.
It says God gave it to me.
தேவன் எனக்கு கொடுத்தார்.
So it's a gift of God.
அது தேவனுடைய ஒரு வெகுமதி.
Can a messenger of Satan be a gift of God?
ஒரு சாத்தானுடைய தூதன் தேவனுடைய ஒரு நன்கொடையா இருக்க முடியுமா?
Sure.
கண்டிப்பாக.
I heard a story once.
ஒருமுறை நான் ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்கிறேன்.
Of a businessman.
ஒரு வியாபாரி.
He was a God fearing man.
அவன் தேவனுக்கு பயந்த ஒரு தொழில் செய்கிறவனா இருந்தான்.
Christian who went to church regularly.
அவன் ஒழுங்காக தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று கொண்டிருந்தான்.
But then his business began to prosper.
அவருடைய வியாபாரமானது மிகவும் செழிப்பாக தொடங்கி.
Less and less time for God.
தேவனுக்கு என்று கொடுப்பதற்கு மிக குறுகிய காலம்தான் சமயம்தான் இருந்தது.
He stopped going to meetings altogether.
கொஞ்ச நாட்கள் செல்ல செல்ல கோயிலுக்கு சபைக்கு போவதை நிறுத்தி விட்டான்.
7 days a week he was involved in his business.
வாரத்தில் 7 நாளும் தன்னுடைய வியாபாரத்திலே அவன் மிகுந்த வேலை உள்ளவனா இருந்தான்.
His church pastor would come and visit him.
அவருடைய சபை போதவர் வந்து அவனை பார்ப்பார்.
And encourage him to come to the meeting.
கூட்டத்துக்கு வா என்று சொல்லுவார்.
He would say I'll come but he never go.
நான் வருகிறேன் என்று சொல்லுவான், ஆனால் அவனால் போக முடியாது.
One day,
ஒரு நாளிலே,
one of his sons got bitten by a very poisonous snake.
அவருடைய மகன்களிலே ஒருவன் விஷ பாம்பினாலே கடிக்கப்பட்டான்.
Rushed into the hospital and the doctor said I don't have any hope that this child will survive.
உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றார்கள். இவன் பிழைப்பான் என்ற நம்பிக்கை இல்லை என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள்.
Then you know what this businessman thought of?
அப்பொழுது அந்த வியாபாரி என்ன நினைத்தான் தெரியுமா?
God.
தேவனே.
And he called the pastor.
பாஸ்டரை கூப்பிட்டான்.
Said please come and pray for my son.
போதவரே, வந்து என்னுடைய மகனுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டான்.
And the pastor prayed like this.
போதவர் இப்படிதான் ஜெபித்தார்.
Lord,
ஆண்டவரே,
we thank you for this snake.
இந்த பாம்புக்காக உமக்கு நன்றி.
Because this snake succeeded in a few minutes what I did not succeed in 6 months in doing.
6 மாதமாக நான் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் செய்ய முடியாத காரியத்தை இந்த பாம்பு ஒரு சில வினாடிகளிலே செய்து முடித்து விட்டது.
I tried to make them think about God for 6 months I did not succeed.
6 மாதமாக தேவன் எப்படியாவது என்ன வேண்டும் நினைக்க வேண்டும் என்று நான் முயற்சி செய்தேன்.
But this poisonous snake did it.
அந்த விஷ பாம்பு செய்து விட்டது.
Now you tell me.
இப்போ நீங்க சொல்லுங்கள்.
Was that poisonous snake good or bad?
அந்த விஷமுள்ள பாம்பு நல்லதை செய்ததா கெட்டதை செய்ததா?
We can say the devil did it.
பிசாசு தான் செய்தது.
But it is a gift of God because it made the man turn to God.
இப்போ அந்த மனிதன் தேவன் நோக்கி திரும்புவதற்கு அது செய்து விட்டது.
See, God has allowed this world to be a very uncomfortable place.
இந்த பூமியானது உலகமானது அசௌகரியம் நிறைந்த இடமாய் தேவன் வைத்திருக்கிறார்.
So much of evil, so much of suffering.
எவ்வளவோ தீமை இருக்கிறது, எவ்வளவோ பாடுகள் இருக்கிறது,
sickness.
எவ்வளவோ வியாதிகள் இருக்கிறது.
All these things make people turn to God.
இவையெல்லாம் நாம் தேவனை நோக்கி பார்க்க முடியாய் அது ஊங்கி தள்ளுகிறது.
Some people turn to God only when they get bitten by a snake.
சிலர் பாம்பு கடித்தால் தான் தேவனை நோக்கி பார்ப்பார்கள்.
Some people turn to God only when they get cancer.
சிலருக்கு புற்றுநோய் வந்தால் தான் தேவனை நோக்கி பார்ப்பார்கள்.
Cancer is not good.
புற்றுநோய் நல்லதல்ல.
But the result of it is good.
அதனுடைய விளைவு நல்லதா இருக்கிறது.
So there is an example of how God turns evil into good.
ஆகவே தேவன் தீமையை எப்படி நன்மையாய் மாற்றுகிறார் என்பதை நாம் இந்த பாடத்திலே பார்க்கிறோம்.
Let's say the devil gives somebody cancer to kill him.
பிசாசு ஒருவனை கொல்லும்படியாக புற்றுநோயை கொடுத்து விட்டது.
And that's a bad thing.
அது கெட்ட காரியம்.
But because of that thing has come, the man who never thought about God suddenly begins to think about God now.
இதுவரை தேவனையே எண்ணாத நோக்கி பார்க்காத ஒரு மனிதன் தீமை வந்த உடனே தேவனை நோக்கி பார்க்கிறான்.
He begins to set his life right.
இப்போது தன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக்குகிறான்.
Ask for the forgiveness of his sins.
தன்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறான்.
Gives his life to Christ.
அவன் நரகத்துக்கு போவதற்கு முன்பதாக பதிலாக பரலோகத்துக்கு போய்விட்டான்.
That is another example of how God turns evil into good.
ஆகவே தேவன் தீமையை எப்படி நன்மையாக மாற்றுகிறார் என்பதற்கு இது இன்னொரு உதாரணம்.
Like fire destroys so many things.
தீ எவ்வளவு காரியங்களை கெடுக்கிறது.
It purifies the gold.
ஆனால் தங்கத்தையோ சுத்திகரிக்கிறது.
Cooks our food.
நம்முடைய ஆகாரத்தை சமைப்பதற்கு உதவி செய்கிறது.
That's the reason why God has allowed the devil to exist.
ஆகவே தான் தேவன் பிசாசின் உலகில் இருப்பதற்கு அனுமதித்திருக்கிறார்.
Because he uses him.
அவனை பயன்படுத்துகிறார்.
For example, to keep an apostle humble here.
உதாரணமாக இங்கே ஒரு அப்போஸ்தலரை தாழ்மையான ஒரு இடத்தில் வைப்பதற்காக.
Otherwise, how could Paul remain humble?
இல்லாவிட்டால் எப்படி பவுல் தாழ்மையா இருந்திருக்க முடியும்?
Unless there was a devil to give him a thorn in the flesh.
அவனுக்கு பிசாசு ஒரு முல்லை கொடுத்தான்.
His friends won't give him a thorn in the flesh.
அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு ஒரு முல்லை கொடுக்க மாட்டார்கள்.
God doesn't give it.
தேவன் கொடுக்கவில்லை.
So there are evil people around us who can be used by God to make us better human beings, better Christians.
நம்ம இன்னும் நல்ல கிறிஸ்தவர்களை மாற்ற முடியாக, நல்ல மனிதர்களை மாற்ற முடியாக, நம்மை சுற்றி இருக்கிற அநேக தீமையான மனிதர்களை தேவன் பயன்படுத்துகிறார்.
So if you have faith in God,
உனக்கு தேவன் மேலே விசுவாசம் இருந்தால்,
you can be sure that every single thing that the devil does, you can overcome.
ஆகவே பிசாசு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீ மேற்கொள்ள முடியும் என்பதை நான் சொல்கிறேன்.
God will make it work for your good.
தேவன் அவைகள் அனைத்தையும் நன்மைக்காக மாற்றி விடுவார்.
So before we close,
ஆகவே நாம் முடிப்பதற்கு முன்பதாக,
we want to pray.
நாம் ஜெபிக்க விரும்புகிறோம்.
And again I want to invite you to pray.
நீங்கள் மீண்டும் ஜெபிக்க முடியாது உங்களை அழைக்கிறேன்.
And say, Lord, please get rid of from my life this doing my own will.
ஆண்டவரே, சுய விருப்பத்தை சித்தத்தை செய்கிற இந்த காரியத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும்
என்று. Complaining about the problems that come in my life.
என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை குறித்து குறை சொல்லுகிற முறையிடுகிற காரியத்தை நீக்கிவிடு.
Complaining has not solved your problem.
நீங்கள் குறை சொல்கிற அந்த காரியம் உங்கள் பிரச்சனையை தீர்க்கவில்லை.
So what you probably need to do now is,
ஆகவே இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா?
Say, Lord, I'm sure you can make something good come into my life through this problem.
ஆண்டவரே, இந்த பிரச்சனை மூலமாக ஏதோ ஒரு நன்மை என்னுடைய வாழ்க்கையில வர செய்ய முடியும்.
This has definitely come from the devil, this evil into my life.
கண்டிப்பாக இந்த தீமை பிசாசு நிமித்தமாக தான் வாழ்க்கையில வந்துவிட்டது.
But you have a purpose by which you can turn that evil into something good.
இந்த தீமையை நீர் நன்மையாக மாற்ற முடியும் ஆண்டவரே.
You are in control of this universe, not the devil.
ஆண்டவரே, பிசாசல்ல நீரே அந்த சராசரத்தையும்
கட்டுப்படுத்துகிறீர்.
நான் உம்மை நம்புகிறேன்.
That you will do something in my life.
என்னுடைய வாழ்க்கையில நீர் ஒன்றை செய்ய போகிறீர் என்று நம்புகிறேன்.
This problem,
இந்த பிரச்சனை தீர்க்கப்பட முடியாது விரும்புகிறேன்.
I want you to make me a victor, a conqueror over the devil.
பிசாசின் மீது ஜெயம் கொள்ளுகிறவனாக என்னை மாற்ற முடியும் என்று நம்புகிறேன்.
You know, God won't do that for you unless you confess your faith.
நீ விசுவாசத்தினாலே உன்னை அறிக்கையை செய்யாவிட்டால் தேவன் ஒருபோதும் செய்ய முடியாது.
When you open up your life to God and say, God, come into my life.
ஆண்டவரே, உள்ளத்திலே வாரும் என்று நீங்கள் வாயை திறந்து கேட்டால்,
I want you to defeat the devil in my life.
என்னுடைய வாழ்க்கையில நான் பிசாசை தோற்கடிக்க வேண்டும்.
Then you will find God comes in.
அப்போது தேவன் உன் வாழ்க்கையில வருவார்.
You have faith that God can overcome every scheme of Satan.
அதற்கு பிறகு சாத்தானுடைய சகல தந்திரங்களையும் தேவனால் மேற்கொள்ள முடியும் என்று நீ அறிந்து கொள்வாய்.
Pray and ask the Lord to do that for you in your life.
உன்னுடைய வாழ்க்கையில இதை தேவன் செய்ய வேண்டும் என்று ஜெபித்து நீ அவரிடத்தில் வா.
The devil is afraid of the name of Jesus.
இயேசுவின் நாமத்தை கேட்கும்போது பிசாசு பயப்படுகிறான்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.